தென்றல் மே 2012 இதழில் பாசு ரமணன் அவர்களின் முன்னோடி பகுதியில் தேவினேய பாவாணர். ஒளிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தமிழ் வளர்ச்சி ஒன்றையே உயிர்மூச்சாக கொண்டு பலனை எதிர்பாராத இறுதி நாள் வரை உழைத்தவர் மொழி ஞாயிறு செம்மொழி செல்வர் தேவினேய பாவாணர். இவர் 1902 பிப்ரவரி 7 அன்று சங்கரநயினார் கோயிலில் வசித்த ஞானமுத்து தேவேந்திரநாத் பரிபூர்ணம் அம்மையார் இளையருக்கு மகவாக தோன்றினார். இயற்பெயர் தேவநேசன். தந்தை கணக்காயராகவும் தாயார் ஆசிரியராகவும் பணிபுரிந்தனர். 5ஆம் வயதில் அடுத்தடுத்து பெற்றோரை இழந்தார். பாவாணரை வளர்க்கும் பொறுப்பு ஆம்பூரில் வசித்த மூத்த சகோதரி பாக்கியத்தம்மாள் ஏற்றுக்கொண்டார். நடுநிலை கல்வி வரை அங்கே பயின்றார். பேராயர் ஒருவரது ஆதரவால் பாளையங்கோட்டை திருச்சபை ஊழிய கழக உயர்நிலைப் பள்ளியில் CMS பள்ளி பயின்று பள்ளி இறுதி வகுப்பை முடித்தார். அப்போது அவருக்கு தமிழை விட ஆங்கிலமே மிகவும் பிடித்ததாக இருந்தது. ஆங்கிலத்தில் தங்குதடையில்லாமல் பேசும் எழுதும் ஆற்றல் கைவரப்பெற்றிருந்ததால் ஆங்கில அகராதியை உருவாக்கிய சாமுவேல் ஜான்சனை குறிக்கும் வகையில் ஜான்சன் என்றே நண்பர்களால் அழைக்கப்பட்டார். 19ஆம் வயதில் தம்மை ஆதரித்த பேராயர் யங் நடத்தி வந்த ஷியோங் மலை உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆசிரியராக பொறுப்பேற்று தம் பணியை துவக்கினார். 1921 அவர் படித்த ஆம்பூர் பள்ளியிலேயே தமிழ் பயிற்றும் வாய்ப்பு வந்தது. அந்த பணியில் கடுமையாக உழைத்தால் தமிழ் ஆசிரியராக உயர்ந்தார். அக்காலத்தில் மிகவும் அரிதான பண்டிதர் தேர்வு எழுதி வெற்றி பெற்றார். மொழி மீது இயல்பாக இருந்த ஆர்வத்தினால் ஓய்வு நேரத்தை புத்தகங்கள் படிப்பதிலும் ஆய்வு செய்வதிலும் செலவிட்டார். அதுவரை இருந்த ஆங்கில மோகம் குறைந்து தமிழின் மீதான ஆர்வம் தலை தூக்கியது. அது கிட்டத்தட்ட தமிழ் வெறியாகவே மாறியது. ஆங்கிலத்தில் பேசுவதையும் எழுதுவதையும் தவிர்த்தார். பிறர் பேசினாலும் புறக்கணித்தார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆங்கிலத்தோடு தொடர்பற்றிருந்த அவர் கல்வி மற்றும் சமுதாய சூழலால் மீண்டும் ஆங்கிலத்தின் மீது கவனம் செலுத்தினார். இது பற்றி அவர் தமிழ் ஆராய்ச்சியில் மூழ்கி தமிழின் அடிமட்டத்தை கண்டேன். ஆயினும் 10 ஆண்டுகளுக்கு பிறகே என் கண் திறந்தது. அதன் பிறகே நான் ஆங்கிலத்தை மீண்டும் படிக்க தொடங்கினேன் என்று குறிப்பிட்டுள்ளார். பாவாணர் அற்புதமான பல கட்டுரைகளை கடிதங்களை ஆங்கிலத்தில் எழுதியுள்ளார். ஆம்பூரை விட சென்னை முன்னேற்றத்துக்கு உகந்ததாக இருக்கும் என கருதிய அவர் சென்னை கெல்லட் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் பொறுப்பேற்றார். பின்னர் தாம்பரம் கிறிஸ்தவ உயர்நிலைப் பள்ளியிலும் பெரம்பூர் கலவல கண்ணனார் உயர்நிலைப் பள்ளியிலும் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார். இக்காலகட்டங்களில் அவர் புலவர் தேர்வு எழுதியும் BOL தேர்வு எழுதியும் தேர்ச்சி பெற்றார். தொடர்ந்து மன்னார்குடி ஃபின்லே கல்லூரியில் 6 ஆண்டுகள் தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார். ஓய்வு நேரத்தை மொழி ஆராய்ச்சியில் செலவிட்டவர் ராஜகோபாலர் என்பவரிடம் முழுமையாக இசை பயின்று தேர்ந்தார். ஏற்கனவே சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழக நிறுவத்தினர் வா சுப்பையா பிள்ளையுடன் நட்பு பூண்டிருந்த பாவாணர் அவர்கள் நடத்தி வந்த செந்தமிழ் செல்வி இலக்கிய இதழில் உப்பியல் மொழி ஆராய்ச்சி என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை வெளியிட்டார். அதுதான் அவரது முதல் கட்டுரை. மலைமலை அடிகளை பின்பற்றி தனித்தமிழ் பேசுவதிலும் எழுதுவதிலும் ஆர்வம் கொண்ட பாவாணர் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற மொழிக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தார். தொடர்ந்து திருச்சி பிஷப் ஹீபர் கண்காணியார் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் பணி கிடைத்தது. அக்காலகட்டத்தில் தொடர்ந்து பாவாணர் எழுதிய பல ஆய்வுக் கட்டுரைகள் நூல்கள் கழக வெளியீடாக வர துவங்கின. அதுவரை ஆய்வாளர்கள் பலர் துணிந்து கூறிய ஆய்வு முடிவுகளை ஆணித்தரமான சான்றுகளுடன் பாவாணர் மறுத்தார். அதுவரை உண்மை என்று கருதப்பட்டவற்றை பாவாணரின் ஆய்வு முடிவுகள் புரட்டி போட்டன. குறிப்பாக அவரது ஒப்பியல் மொழி நூல் வேச்சல் சுவடி செந்தமிழ் காஞ்சி போன்ற நூல்கள் அவரது நுண்மான் நுழைப்புலத்தை பறைசாற்றின. திருவிழ மரபு தோன்றிய இடம் குமரி நாடே என்ற முனைவர் பட்ட ஆய்வேட்டை சென்னை பல்கலையை சமர்ப்பித்தார் பாவாணர். ஆனால் சிலரது முயற்சியால் அவ்வாய்வேடு நிராகரிக்கப்பட்டது என்றாலும் மனம் தளராமல் தமது ஆய்வுகளை தொடர்ந்தார் பாவாணர். எஸ்தர் என்பாருடன் திருமணம் நிகழ்ந்தது. ஆனால் 1928 திடீரென எஸ்தர் மரணமடைந்தார். தனிமையில் வாடினார் பாவாணர். சில ஆண்டுகளுக்கு பின் 1930 தன் சகோதரி மகளான நேசமணியை மனம் புரிந்தார். நம்பி செல்வராயன் அடியார்க்கு நல்லான் மங்கையர்கரசி மணிமன்ற வாணன் என்னும் மகவுகளும் வாய்த்தன. நிலையற்ற பணி காரணமாக தொடர்ந்து சென்னை மன்னார்குடி திருச்சி சேலம் என பல இடங்களில் பணியாற்றினார். அந்த பயணங்களும் செலவினங்களும் அவரது தமிழ் ஆய்வு பணிக்கு தடை கற்களை ஏற்படுத்தின. சேலம் வாழ்க்கை அவரது வாழ்வின் திருப்பு முனையானது. சேலம் நகராட்சி கல்லூரியில் துணை பேராசிரியராக பொறுப்பேற்ற பாவாணர் தனது திறமையினால் தமிழ்த்துறை தலைவராக உயர்ந்தார். தமிழறிஞர் டாக்டர் வாசே குழந்தைசாமி, புலவர் பெருச்சித்திரனார், மேனாள் அமைச்சர் கா ராசாராம் போன்றோர் அக்காலத்தில் பாவாணரிடம் பயின்ற மாணவர்கள் ஆவர். சேலத்தை தொடர்ந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சித்துறை துணை பேராசிரியராக பொறுப்பேற்றார் தேவநேயர். அங்கு சுமார் 5 ஆண்டுகள் அகர முதலி தொகுப்பாளராக பணியாற்றினார். சில காரணங்களால் அண்ணாமலை பல்கலையிலிருந்து பாவாணர் விலக நேரிட்டது. அதன் பின்னர் நிலையான பணி அமையாமையாலும் மனைவி திடீரென மறைந்தமையாலும் பெரும் துயரிற்றார். அவர் கட்சிகளோடு தம்மை பிணைத்துக் கொள்ளாமையால் அவருக்கு அரசு ஆதரவு கிடைக்கவில்லை. இரண்டாம் மூன்றாம் உலக தமிழ் மாநாடுகளுக்கு அழைப்பில்லாமல் புறக்கணிக்கப்பட்டார். இது பாவாணர் மனதில் வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் தனது ஆய்வு பணிகளை தொடர்ந்தார். தனித்தமிழ் வளர்ச்சிக்காக உலக தமிழ் கழகம் ஏற்படுத்த பெற்றது. பாவாணர் அந்த தலைவராக பொறுப்பேற்றார். கழகம் தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு அறப்பணிகளை மேற்கொண்டது. டாக்டர் வா சுபமாணிக்கம், பேராசிரியர் சி இலக்குவனார், புலவர் குழந்தை, பன்மொழி புலவர் க. அப்பாத்துரை உள்ளிட்ட தமிழ் அறிஞர்களை கொண்டு மாநாடுகள் நடத்தியது, நூல்களை வெளியிட்டது. அதன் மூலம் திருக்குறள், தமிழ் மரபுரை உள்ளிட்ட சில நூல்களை எழுதி வெளியிட்டார் பாவாணர். இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலும் பங்கு பெற்ற அவர் அது குறித்து இந்தியாவில் தமிழ் எவ்வாறு கெடும், கட்டாய இந்தி கல்வி கண்டனம் போன்ற பல காத்திரமான கட்டுரைகளையும் பாடல்களையும் எழுதினார். பாவாணர் தமிழின் சிறந்த ஆராய்ச்சியாளரும் கூட. உலக முதல் மொழி தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ், உலகின் முதல் மாந்தன் தமிழ், தமிழ் தோன்றிய இடம் குமரிக்கண்டம், முகஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகம், பழந்தமிழ் நாகரிகமே என்பது பாவாணரது ஆய்வு முடிவு. கிரேக்கம், இலத்தீன், சம்ஸ்கிருதம் உள்ளிட்டவைகளுக்கு சொற்கள் பலவற்றை அளித்தது தமிழ் என்று ஆய்வுகள் மூலம் பாவாணர் கூறினார். தமிழ் திராவிடத்திற்கு தாயும் ஆரியத்திற்கு மூலமும் என்ற உண்மையை உலகறிய செய்ய வேண்டும். இதற்கு மிகுந்த நெஞ்சுரமும் தற்சார்பு மனப்பான்மையும் வேண்டும். இதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்கிறார் பாவாணர். தனித்தமிழில் பல்வேறு வகையான கலை சொற்களை உருவாக்கியதிலும் பாவாணருக்கு மிக முக்கிய பங்குண்டு. பேசினான் என்ற ஒரு சொல்லுக்கு இணையாக நவிந்தான், புகழ்ந்தான், மொழிந்தான், அரைந்தான், செப்பினான் என 44 சொற்கள் தமிழில் உண்டு என ஆய்ந்து வெளியிட்டிருக்கிறார். ஒரு உண்மையான ஆராய்ச்சியாளன் ஒரு நாளும் ஆராயாதிருக்க முடியாது. அவன் ஆராயாவிடனும் அவன் உள்ளம் ஆராயும். அதற்கு கனவென்றும் நனவென்றும் ஊன் வேளையென்றும் உறக்க வேளையென்றும் ஒன்றும் இல்லை. சொல்லாராய்ச்சியும் மொழி ஆராய்ச்சியும் எனக்கு இயல்பாக இன்பம் தரும் கலைகள் என்கிறார் பாவாணர் தமது ஆராய்ச்சி ஆர்வம் குறித்து. பாவாணர் தமிழ் வரலாறு, தமிழர் வரலாறு, தமிழர் மதம், தமிழ்நாட்டு விளையாட்டுகள், தமிழர் திருமணம், பழந்தமிழராட்சி, பண்டை தமிழக நாகரிகமும் பண்பாடும், சொல்லாராய்ச்சி கட்டுரைகள், தமிழ் இலக்கிய வரலாறு, வடமொழி வரலாறு, இயற்றமிழ் இலக்கணம், ஒப்பியன் மொழி நூல், தொல்காப்பிய குறிப்புரை, திருக்குறள், தமிழ் மரபுரை, வேற்சொற் கட்டுரைகள் போன்ற நூல்களை படைத்துள்ளார். 40 மேற்பட்ட நூல்களை எழுதிய பாவாணர் ஆங்கிலத்திலும் த பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் த வேர்ல்ட், தி லெமூரியன் லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் ராமிஃபிகேஷன்ஸ் போன்ற நூல்களை எழுதியிருக்கிறார். பாவாணரின் பன்மொழி ஆற்றலை பாராட்டி அவருக்கு மொழி ஞாயிறு என்ற பட்டம் ஈவேரா பெரியாரால் வழங்கப்பட்டது. செந்தமிழ் செல்வர் விருது எம்ஜிஆர் வழங்கினார். இவை தவிர இலக்கணச் செம்மல், தனித்தமிழ் வித்தகர் போன்ற பல சிறப்புகளும் அவருக்கு கிடைத்தன. சொல்லாராய்ச்சி துறையில் தேவனேயனால் ஒப்பற்ற தனித்திறமை உடையவர் என்று யாம் உண்மையாகவே கருதுகின்றோம் என்கிறார் மறைமலை அடிகள். பாவாணர் ஒவ்வொரு தமிழ் சொல்லையும் ஆராய்ந்திருக்கிறார். தமிழரின் தகுதிக்கு உண்மையான அடிப்படைகளை தந்தவர் பாவாணர். அவரை நான் தமிழ் தெய்வமாக கருதுகிறேன் என்பது முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் கருத்து. தமது பெயருக்கு முன்னாலோ பின்னாலோ பட்டங்கள் போட்டுக் கொள்வதை விரும்பாதவர் பாவாணர். செந்தமிழ் சொற்பிறப்பியில் அகர முதலி உருவாக்குவதை தமது வாழ்நாள் நோக்கமாக கொண்டிருந்தார். ஆனால் அதற்கு அரசின் ஆதரவு கிடைக்கவில்லை. அதனால் தென்மொழி இதழ் மூலம் அதன் உருவாக்கத்திற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உதவினார் பாவாணரின் அன்பு மாணவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஆனால் ஓராண்டுக்கு பின் அதுவும் தடைப்பட்டது. இறுதியில் குண்டக்குடி அடிகளால் அப்போது தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதிக்கு இத்திட்டம் பற்றி எடுத்து கூறி தமிழக அரசே வெளியீட்டு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்தார். 1974 பாவாணர் இத்திட்டத்தின் இயக்குநராக பொறுப்பேற்றார். இத்தகைய பொறுப்பில் இருந்தும் தனக்கென ஒரு ஊதி கூட இல்லாமல் பேருந்தில் சென்றே பணிபுரிந்தார். பின் மூப்பின் காரணமாக இல்லத்தில் இருந்த பணியை மேற்கொண்டார். 1980 மதுரையில் 5வது உலக தமிழ் மாநாடு நடத்த திட்டமிடப்பட்டது. பாவாணர் அதுக்கு சிறப்பு பேச்சாளராக அழைக்கப்பட்டார். ஜனவரி 5, 1981 அன்று மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றியதுடன் தனது ஆய்வு பற்றிய விளக்கு கையேட்டையும் வெளியிட்டார். அன்று இரவே அவரது உடல்நலம் சீர்கெட்டது. நோயிலிருந்து மீளாமல் ஜனவரி 16, 1981 அன்று இரவு மரணம் அடைந்தார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலியின் முதல் பாகம் 1985 வெளியானது. சென்னையில் உள்ள அரசு மைய நூலகத்துக்கு அவரது பெயர் வைக்கப்பட்டது. 1996 பாவாணரின் நூல்கள் அரசுடைமை ஆக்கப்பட்டன. தமிழ் மண் பதிப்பக பாவாணரின் அனைத்து நூல்களையும் மறுபதிப்பு செய்துள்ளது. 2002 பாவாணர் நூற்றாண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பெற்றது. சியோன் மலையில் அவரது நினைவு கோட்டமும் நினைவு வளைவும் அமைக்கப்பெற்றது. மதுரையில் அவருக்கு நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. அவரது நினைவு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. தமிழ் இணைய பல்கலைக்கழகம் அவரது நூல்களை இலவசமாக படிக்கும் வண்ணம் தனது இணையதளத்தில் பதிவு செய்திருக்கிறது. தேவநேயரின் மீது பேரன்பு கொண்டு சிங்கியைச் சார்ந்த வி கரு கோவலங்கண்ணன் தேவநேயம் .net என்ற இணையதளத்தை நடத்தி வருவதுடன் பாவாணரின் நூல்கள் பலவற்றையும் அனைவரும் படிக்கும்படி பார்வைக்கு வைத்திருக்கிறார். பாவாணர் பற்றி புதிய நூல்கள் வெளிவருவதிலும் உறுதுணையாக இருக்கிறார். இணையதளத்தில் பாவாணர் எழுதிய தேவநேயம் 13 தொகுதிகளும் இலவசமாக வாசிக்க கிடைக்கின்றன. தமிழ் மண்ணில் 79 ஆண்டு காலம் வாழ்ந்து ஏறத்தாழ 55 ஆண்டு காலம் தமிழ் மொழி ஆய்வு செய்த தேவநேய பாவாணர் குறிப்பிடத்தக்க முன்னோடி. ஒரு வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.